நான் இப்போது என்னுடைய சத் சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதியைச் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் முழியவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத் சங்கம் வளமே போலவே வந்த 3 கேள்விகள் வந்திருக்கின்றது. அதற்கு விடை காண்பதில் இன்றைய சத் சங்கத்தில் நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிப்போம். முதலாவது கேள்வி, ஒரு அன்பர் ஒரு கேள்வி தான் போட்டிருந்தார், அதுக்கு இன்னும் 2 கேள்வி போட்டிருக்கின்றார். ஆனால் 3ஐயும் சேர்த்தே பார்க்கக்கூடிய மாதிரி அந்த கேள்வியில் அமைந்திருக்கிறபடியால் அதை ஒரு கேள்வியாகவே எடுத்து பார்த்து விடுவோம். அவருடைய கேள்வி, நான் இப்போது இந்த கிரியா யோகத்தில் சாதகராக இருந்து பயிற்சிகளையும் முடிந்தளவு செய்து வருகின்றேன். இறைவன் நமக்குள் இருப்பதை உணர வேண்டும் என்று உங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை வகுப்புகளில் நாளுக்கு நாள் சொல்லி வருகின்றீர்கள். அதேபோல் சத்குரு கிரியா பாபாஜியின் புத்தகத்திலும் வாசிப்பிலும் வருகின்றது. ஆனால் அதை நான் செய்கின்றேன், அதை உணர முற்படுகின்றேன், அந்த நிலையில் உணரும் நிலையில் மிகவும் சந்தோஷத்தையும் அடைகின்றேன். ஆனால் அதில் கூடுதலான நேரம் அந்த நிலையில் இருக்க முடியவில்லை, மீண்டும் மாயைக்குள் சிக்குகின்றேன். உலகியல் வாழ்க்கைக்குள் திரும்பவும் கடவுளை உணர முனைகின்றேன். ஆகவே அதில் கூடுதலாக என்னை ஐக்கியப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஏதாவது வழிவகைகள் சொல்லுவீர்களா என்று அந்த அன்பருடைய கேள்வி. அதுக்கு அடுத்த கேள்வியாக ஒன்றை போட்டிருக்கின்றார். அதாவது, நான் என்னுடைய கடமையை குடும்பத்திலிருந்து செய்து கொண்டிருக்கின்றேன், இருப்பினும் அந்த கடமையை சரிவர செய்தால் கூட மீண்டும் துன்பத்துக்குள் ஆளாகின்றேன், அதை அதற்கும் ஒரு விளக்கம் தருவீர்களா என்று இந்த 2 கேள்வியையும் போட்டிருக்கின்றார். 3வது கேள்வி, பாபாஜியின் அருளை எப்படி பெறலாம் இதிலிருந்து தப்புவதற்கு என்பது 3வது கேள்வி. அவருடைய 1வது கேள்வியிலிருந்து தொடங்குவோம். இறைவன் நமக்குள் இருக்கின்றான், 3 விதமாயே இருக்கின்றான். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மிகவும் அருமையாக சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே இந்த அன்பர், தான் அதை உணர்கின்றேன், அதில் நிலைத்திருக்க முடியவில்லை, சிறிது நேரம்தான் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கென்றுதான் சொல்லுகின்றார். அவர் முழுமையாக நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதான் அவருடைய கேள்விக்குரிய பதில், முழு சரணாகதி. அதற்கு ஒரு புறப்பா இரு புறப்பா, அது அவருடைய அறிவுத்திறன் ஆன்ம பக்குவத்தை பொறுத்தது. இருப்பினும் சிறிது நேரம்தான் இருக்க கிடைக்கின்றது, அதை கூட்டுவதற்கு ஏதாவது உபாயம்தான் அவருடைய கேள்வி. ஆகவே அதற்குரிய பதிலும் சரணாகதி தான். அந்த இறைவனின் சரணாகதியை நாங்கள் அடைவதற்குத்தான் எங்களுக்கு பாபாஜியின் கிரியா யோகம் கிடைத்திருக்கின்றது. அந்த பயிற்சி முறைகளில் எங்களை நாங்கள் அந்த சரணாகதிக்கு அழைத்துச் செல்லலாம், விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு. அதுதான் கிரியா யோகா பயிற்சி முறை. அதுதான் கிரியா சாதகர்களுக்குரிய ஒரு முறை, இறைவன் இருப்பதை உணருவது. ஆனால் மறந்து விடாதீர்கள், நீங்கள் உணர்றதென்று சொன்னாலும் அதை ரெண்டு விதமாக உணரலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதில்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று மனதளவில் உணர்வது, மற்றது உயிரளவில் உணர்வது. உள்ளுணர்விலேயே வர வேண்டும். கூடுதலாக நாங்கள் எல்லோரும் உலகியலில் இருந்து ஆன்மீகத்துக்குள் செல்வதால் மனதளவில் தான் நாங்கள் முதல் உணர்வோம். மனதளவில் உணர்ந்தாலே அது உங்களுக்குரிய பதிலை தந்துவிட்டது. அது நீண்ட நேரம் நிற்கப் போவதில்லை. ஏன்? மனம் அலைபாயக்கூடியது. ஆகவே நீங்கள் மனதை ஒடுக்கி அந்த இறை அனுபவத்தில், இறை உங்களுடன் இருக்கின்றுதான் செயல்படுத்துகின்றார் என்று உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் கூட அதை உணர்ந்தால் கூட, அதே மனம்தான் அடுத்த நிமிடம் உங்களுடைய உலகியல் சிக்கல்களுக்குள் உங்களை கொண்டே வைக்கின்றது, அல்லது உலகியல் உங்களுடைய செயல்களுக்குள் அழைத்துச் செல்கின்றது. ஆகவே மனதளவில் உணர்ந்து அதிலே நினைத்து நிற்க வேண்டுமென்றால் அது நடக்கக்கூடிய விடயம் அல்ல. 100% நிற்க வேண்டுமென்றால். ஆகவேதான் இந்த முழு சரணாகதி என்பது மிகவும் முக்கியம். கிரியா யோகத்தில் அது மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. சத்குரு கிரியா பாபாஜியினால் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி. அதை வாயளவில் சொல்வது சுலபம், அதை எட்டி பிடிப்பதுதான் முயற்சி தேவை. ஆனால் அதற்குரிய படிமுறைகளை பாபாஜி தந்திருக்கின்றார். அன்பு தொண்டு பக்தி சரணாகதி, இறுதியில் தான் அந்த சரணாகதி. ஆனால் அவற்றை நீங்கள் நாளையும் சேர்த்து செய்து கொண்டு போகும்போது ஒவ்வொரு நாளுமே அந்த சரணாகதியில் ஒவ்வொரு சிறிய சிறிய நேரம் உங்களால் உள்ளே போய் வெளியே வர முடியும். ஆகவே நீங்கள் அந்த கடவுளை அப்படித்தான், பரம்பொருளையாவது பாபாஜியையாவது நீங்கள் அவர்கள் உங்களுடன் தொழிற்படுவதை உணருவதற்கு பயன்படுத்துகின்றீர்கள் சாதனையில். அதுதான் உங்களுடைய சாதனை முறை, பாபாஜியால் வகுத்து தரப்பட்ட முறை. இருப்பினும் இதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த சரணாகதியை வைத்து ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். நாங்கள் எப்படி இறைவன் உள்ளிருப்பதை உணரலாம் என்றால், எங்களை ஒரு ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீரை விட்டு கொண்டிருந்தால் அந்த தண்ணீர் எப்பவும் வழியால் போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் நாங்கள் சகலர்கள் எல்லோரும் ஒரு ஓட்டை பாத்திரம் போல, தண்ணீர் வருகின்றது, தண்ணீர் நிற்கின்றது, ஆனால் தண்ணீர் போகின்றது. அந்த நிற்கும் சிறிய நேரத்தில் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பெறுகின்றோம், தண்ணீர் நிற்கின்றது என்று. ஆனால் கீழே ஒழுகிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதே ஓட்ட பாத்திரத்தை தண்ணீருக்குள் நீங்கள் அமிழ்த்தி விட்டீர்கள் என்றால் அந்த பாத்திரம் முழுக்க தண்ணீராகவே இருக்கும். பாத்திரத்தினுள் ஒரு வாளிக்குள் வைத்து ஒரு ஓட்ட பாத்திரத்தை அமிழ்த்துகின்றீர்கள், பாத்திரம் நிறைந்துவிடும், தண்ணி வழியாலும் போவாது. அதற்குரிய காரணம் என்ன? தண்ணீருக்குள் அந்த பாத்திரம் அமிழ்ந்த நிலை. அந்த தண்ணீருக்குள் பாத்திரம் அமிழ்ந்த நிலை போல்தான் நாங்கள் இறைவன் எல்லாவற்றையும் உடையவர். எங்களால் அந்த நிலையை எட்டி பிடிப்பதற்கு காலதாமதம் நேரம் எடுக்கும். அதே நேரம் நாங்கள் சிறிது சிறிதாக இறைவனிடம் சரணாகதியை அடையும் போது நாங்களும் முழுமை நிலையை அனுபவிக்கலாம். அந்த ஓட்டை பாத்திரத்தின் நிலையை மாறும் வரை. ஆகவேதான் அப்படியான முழுமை நெஞ்சில்தான் இறைவன் குடியிருப்பான் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறுவதாக பேராசிரியர் இன்னொரு இடத்தில் அந்த உபமானத்தை சொன்னதை ஞாபகம் வைத்து இங்கு கொண்டு வருகின்றேன். அது கிட்டத்தட்ட இதற்கு பொருந்தும். ஆகவே நாங்கள் எங்களை சரணாகதியில் ஈடுபடுத்த வேண்டும். அதற்குரிய வழிதான் சத்குரு கிரியா, பாபாஜியின் கிரியா யோகம். அந்த வழிமுறைப்படி நாங்கள் பயிலுவோம். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, அதன் முறைப்படி நாங்கள் செல்வோம். பொறுமை வேண்டும். ஆகவே நீங்கள் அந்த நிலையில் இருந்துவிட்டு திரும்ப மற்றைய நிலைக்கு வருவதற்குரிய காரணம், நீங்கள் மனநிலையில் தான் அந்த நிலையில் கூடுதலாக இருப்பீர்கள். துவக்கத்தில் அது உங்களுடைய உணர்வில் வரும்போது அதை நாங்கள் உயிர் என்று சொல்லுவோம். உயிர் நிலையில் வரும்போது, சிறிது சிறிதாக வரும்போது அது அங்கே அந்தளவு நேரமாவது தங்கி நிற்கும் என்பது அதனுடைய பொருள் என்று அந்த நண்பருக்கு அந்த பதிலை கொடுக்கின்றேன். அவருடைய அடுத்த கேள்வி, இந்த கடைசி கேள்வியாக அவர் கேட்டது, நான் என்னுடைய கடமையை செய்கின்றேன், இருப்பினும் அதனால் அந்த கடமை செய்து முடித்து விட்டாலும் அந்த கடமை செய்ததனால் பலனில்லை, இதா பலனில்லாதவாறு அடிக்கடி துன்பமும் வருகின்றது என்று அந்த அன்பர் கடமை என்பதை என்னத்தை வைத்து சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. அது என்ன கடமையாகவும் இருக்கலாம், உலகியலில் செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகள், எந்த கடமையாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது, அதை தொண்டை வைத்து சொல்லுகின்றது. தொண்டு என்பது வெளி 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 சாதக வெளி மக்களுக்கு, ஆன்மாக்களுக்கு செய்வது, குடும்பத்தில் செய்வதும் உங்களுடைய கடமை என்றே சொல்லலாம். ஆனால் எதை செய்தாலும் ஆன்மார்த்தமாக உண்மையாக செய்தால் அதில் அவருக்கு அந்த துன்ப நிலையை அனுபவிக்க மாட்டார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து சொல்லப்படும் ஒரு பதில். ஆகவே அன்பரே, நீங்கள் இனிமேல் கடமை செய்கின்றீர்கள், கடமை செய்தாலும் அதில் துன்பம் வருகின்றது என்று சொன்னதை, அது என்ன கடமை என்று உங்களுக்குத்தான் தெரியும். அதை ஆத்மார்த்தமாக உண்மையாக செய்து பாருங்கள், அந்த துன்ப நிலை விலகும் என்பது இந்த சத்சங்கத்தில் உங்களுக்கு நான் தரும் பதில். அது ஒரு அன்பருடைய கேள்வி என்று. அதைவிட இன்னொரு அன்பருடைய கேள்வி, இதை நாங்கள் சொல்லளவில் சொல்லி இருக்கின்றோம், அதை அவர் ஒரு கேள்வியாக தருகின்றார் இங்கு. ஐயா, நீங்கள் இந்த உமாபதி சிவம் போன வருடம் அவருடைய குரு பூஜை தினத்தில் அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய குரு அவரை ஆட்கொண்ட விதம் விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். அவருடைய சரிதையில் அவர் பல்லக்கில் சென்று கொண்டிருக்கும் போது கோவில் விடயம் முடிந்துவிட்டு அது வழமையான முறை, அப்படியானவர்களை பல்லக்கில் திருப்பி கொண்டு வந்து வீட்டில் விடுவது, அவருடைய குரு அதை பார்த்து கொண்டிருந்து விட்டு அவரை பட்டகட்டையில் பகல் குருடு போகின்றது என்று சொன்னதாகவும், அதை கேட்டவுடன் அவர் அந்த பல்லக்கில் இருந்து குதித்து வந்து அந்த குருவிடம் சரணடைகின்றார் என்றும் சொன்னது எனக்கு ஞாபகம். அதில் இந்த பகல் குருடு என்றால் அதில் என்ன சொல்ல ஐயா பகல் குருடு என்பது இந்த நண்பருடைய கேள்வி. எனக்கு தெரிந்த நிலையில் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். அனாதியில் நாங்கள் ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கின்றோம், இருட்டில் இருக்கின்றோம். அப்படியான நிலையை இரவு குருடு என்று சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் இருட்டில் இருக்கின்றோம், அந்த இருட்டில் எப்போவுமே குருடாகவே இருப்போம். ஆனால் பகல் குருடு என்று சொல்வது மிகவும் அற்புதமான ஒரு சொல்லு. ஏனென்றால் வெளிச்சத்தில் குருடாக இருப்பதென்பது உலகியல் அர்த்தம், அது அல்ல. இங்கு வெளிச்சம் என்று சொல்வது என்னவென்றால் எல்லாமே இறைவன்தான் செய்கின்றான் என்பது தான் நிச்சயம், சர்வ நிச்சயம். அதை தெரிந்து கொண்டும் ஓரளவாவது அதற்கு பின்னும் நான் எனது என்ற ஒரு மலத்துடன், ஆணவத்துடன் அப்படியான பகட்டாக செல்லும் நிலையைத்தான் சித்தா சைவ சித்தாந்தத்தில் உமாபதி சிவம் அவர்களுக்கு அவருடைய குரு சொல்கின்றார் என்பது என்னுடைய கருத்து. அதாவது விஷயம் தெரிந்து கூட முழுமையாக தெரியாவிட்டாலும் என்ன நியதி என்று தெரிந்து கூட அதை உணராத நிலையைத்தான் பகல் குருடு என்று சொல்லப்படுகின்றது. அது ஒரு ஞானச் சொல்லு. அந்த ஞானச் சொல்லை உள்வாங்கியவர் உமாபதி சிவம், நாங்கள் அல்ல. நாங்கள் எல்லோரும் சகலர்கள், இன்னும் அந்த நிலைக்கு வர வேண்டும். இருப்பினும் அவர் அதை உள்வாங்கியவுடன் அவருக்கு அந்த ஞான நிலை புரிகின்றது. ஆகவே பகல் குருடென்றால் தெரிந்தும், விஷயங்கள் தெரிந்தும் அதன்படி நாங்கள் ஒழுகாமல் நாங்கள் குருடாக இருப்பதுதான் பகற்குருடு உலகியல் வார்த்தையில். ஆகவே நாங்கள் இந்த நிலையை உணர்வோம். அந்த பகற்குருடு என்ற நிலையிலிருந்து எங்களை விலத்தி அந்த உண்மையை அறிந்து அதன்படி ஒழுகுவோம் என்று இந்த நண்பருக்கு சொல்கின்றேன். அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. அது கேள்வியாக இல்லை. இதை அந்த அன்பர் முதலும் ஒரு முறை எனக்கு அனுப்பியிருந்தார். நான் அதை எடுக்கவில்லை. கேள்வி பதிலில் அவர் மீண்டும் அனுப்பியிருக்கின்றார். அந்த அதுக்குரிய பொருளைத்தான் கேட்டிருக்கின்றார். தன்னுடைய அப்பாவின் அப்பா பேரன்மார் அந்த காலத்தில் வீடு போ போ என்கின்றது, காடு வா வா என்கின்றதென்று தாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது தங்களுடைய வயோதிப வயதில் கூறுவார்கள் ஐயா. அதை என்னை பொறுத்தவரையில் நான் புரிந்து கொண்டது அவர்களுக்கு வயது போய்விட்டது. ஆகவே இந்த இல்லறம் எல்லாம் முடியப் போகின்றது, காடாகிய சுடலை எங்களை அழைக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள், புலம்புகின்றார்கள் என்றுதான் நினைக்கின்றேன். அதை பற்றிய சிறிய விளக்கம். அது உலகியலில் உள்ள ஒரு சொல்லு. வீடு வா வா போ போ என்கின்றது, காடு வா வா என்கின்றதென்று என்னுடைய பாட்டனார்கள் கூட அதை சொல்லுவதை நானும் கேட்டிருக்கின்றேன். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் அருமையாக சொல்கின்றார் அந்த வேடை, அந்த சொல்லை. சாதகர்கள் எல்லோரும் அந்த சொல்லை சாதகர்களுக்கு அது மற்ற பக்கமாகத்தான் பொருந்தக்கூடிய சொல்லாக அமையும். அவர்கள் சாதனையில் இருந்து வரும்போது, அதாவது காடு போ போ என்று சொல்கின்றது, வீடு வா வா என்று சொல்கின்றதென்று சைவ சித்தாந்த பேராசிரியர் எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த உவமானத்தை சொல்லியிருக்கின்றார். அது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அதாவது நீங்கள் பயிற்சி செய்து கொண்டு போகும்போது மரணம் என்பது ஆன்மாவுக்கு இல்லை. ஏனென்றால் ஆன்மா ஒரு நாளும் மரணிப்பதில்லை, உடல்தான் அழிகின்றது என்ற உண்மையை அறிந்தவுடன் காடு போ போ என்கின்றது என்ற கூற்றுத்தான் சரியாக இருக்கும். வீடு வா வா என்கின்றது கூற்று சைவ சித்தாந்த பேராசிரியரின் உவமானம் மூலம், அதாவது வீடு பேறு உங்களை அழைக்கின்றது என்று வருகின்றது. ஆகவே உலகிய சாதாரண மக்களுக்கு வீடு போ போ என்கின்றது, காடு வா வா என்கின்றது என்று பொருந்தினாலும், சாதகர்கள் சிவனடியார்கள் பரம்பொருளை நாடி செல்பவர்கள் பாபாஜியை நாடி செல்பவர்களுக்கு அது மற்றைய புறமாகத்தான் அவர்களுடைய சாதனையில் போகும்போது இருக்கும். அதுதான் காடுதான் போ போ என்கின்றது, அதாவது மரணமில்லை மரணமில்லை மரணமில்லை, வீடு பேறு வா வா என்கின்றது, வீட்டின்பம் திருவடி திருவருள் எங்களை அழைக்கின்றது என்பது பொருளாக இந்த வசனத்தை வைத்து அவர் சொன்ன ஞாபகத்தை இங்கே இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதர் உலகியல் சொல்லே தவிர அதில் அர்த்தத்தை நீங்கள் கேட்டால் சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன அர்த்தம் அதற்கு மாறுபட்டது. மறுபக்கமான அர்த்தம் அதுவும் சாதகர்களுக்கு சிவனடியார்களுக்கு. ஆகவே இந்த மூன்று கேள்விகள் தான் இன்று வந்தது. அதைவிட ஆரம்ப சாதகர் ஒருவர் இந்த வகுப்பில், அவர் காலை வகுப்புக்கு வருவார். அவர் இன்று ஒரு கேள்வியை கேட்டார். அவருக்கு அதுக்கு பதில் சொன்னேன். அதை மற்ற ஆரம்ப சாதகர்கள் அந்த வகுப்பில் இல்லாதவர்களுக்காக என்று இங்கு சொல்கின்றேன். அவருடைய கேள்வி, நாங்கள் இந்த 18 ஆசனங்களும் செய்து முடித்தவுடன் நீங்கள் சுவாச பயிற்சியும் தியான பயிற்சியும் 10 நிமிடங்களுக்கு செய்ய சொல்கின்றீர்கள், அதை பற்றிய சிறு விளக்கம். அவர் புது சாதகர், இப்போதுதான் வகுப்பில் தொடங்கி இருக்கின்றார், 2 கிழமை ஆகிவிட்டது. ஆகவே அவர் அந்த சாதாரண சுவாச பயிற்சி தியான பயிற்சி செய்கின்றவர். அவருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தேன். அவர் சொன்னார், அருமையாக இருக்கின்றது, உங்களுடைய சத்சங்கத்திலும் மற்ற மாணாக்கர்களுக்கு நீங்கள் அதை சொல்லலாம் தானே, ஏனென்றால் உங்களுடைய சத்சங்கத்தில் அதை பதிவு செய்தீர்கள் என்றால் நாங்கள் புதிய மாணவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும் என்று சொன்னார். அது உண்மைதான். அதற்காக அதையும் ஒரு 4வது கேள்வியாக இங்கு இணைக்கின்றேன். சாதாரண சுவாச பயிற்சி எங்களுடைய குருமார்கள் மூலம் எங்களுக்கு தரப்பட்டது. அதாவது தீட்சைப்புறம் முதல் இருக்கும் நிலை சாதகர்களுக்கு, ஆரம்ப சாதகர்களுக்கு, எல்லா மக்களும் அது செய்யக்கூடியது தான். அதாவது சாதாரண சுவாச பயிற்சி. அந்த சாதாரண சுவாச பயிற்சி என்னவென்றால், நீங்கள் பாபாஜியின் இருக்கையில் அமர வேண்டும், பாபாஜியைப் போல் உட்கார வேண்டும். அதாவது இடது காலை வெளியால் வைத்து வலது காலை உள்ளே வைத்து மடக்கி உட்கார வேண்டும். நீங்கள் 2 நிலைகளில் உட்காரலாம் என்று குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒன்று பத்மாசன முறை, 2வது சுகாசன முறை. அந்த நிலையில் இருந்து கொண்டு பாபாஜியைப் போல் அவருடைய சர்ப்ப முத்திரையை நீங்களும் கையில் போட வேண்டும். இடது கை கீழேயும் வலது கை மேலேயுமாக தொடையில் உடல் அருகில் வைக்க வேண்டும். அந்த நிலையில் நீங்கள் நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். நிமிர்ந்த நிலையில் இருந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு 16 தடவை சமநிலை சுவாசம் செய்ய வேண்டும் என்று குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த சமநிலை சுவாசம் என்றால் என்ன? உங்களுடைய உட்சுவாச வெளிசுவாச நேரங்கள் சமனாக அமைய வேண்டும். இதுதான் உங்களுடைய ஆரம்ப பயிற்சி கிரியா யோகத்தில். சுவாச பயிற்சி 16 தடவை செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து நீங்கள் 5 லிருந்து 8 நிமிடங்களுக்கு இந்த வகுப்புகளில் மொத்தமாக 10 நிமிடங்களுக்கு நீங்கள் சேர்த்து செய்வீர்கள். அது தியான பயிற்சி. அந்த தியான பயிற்சிக்கு கிரியா யோகத்தில் பாபாஜியால் யோகி ராமையா மூலமாக தியான முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தியான முத்திரை என்றால் என்ன? ஒரு கையில் சின்முத்திரையை நீங்கள் போட வேண்டும். அதாவது ஆண்களை எடுப்போம், சின்முத்திரையை இடது கையில் போடுவார்கள். அதாவது ஆட்காட்டி விரலை பெருவிரலின் நடுவில் பதித்து 3 விரல்களையும் நன்றாக நீட்டிய வண்ணம் வைத்து வலது கையில் ஞான முத்திரை போடுவார்கள். பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து நுனியில் முட்டிக்கொண்டு 3 விரல்களையும் மற்ற 3 விரல்களையும் நேராக வைத்திருப்பார்கள். இது யோகி ராமையாவால் பட முறையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை எல்லா சாதகர்களுக்கும் 1-2 வருடங்களுக்கு முதலும் இந்த கொரோனா நேரத்தில் அனுப்பியிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இந்த சாதகர் சொன்னபடியாக புதுக்க வந்த சாதகர்களுக்கு நான் மீண்டும் அதை அனுப்புகின்றேன். படம் மூலமாகவும் நீங்கள் இந்த விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது சின்முத்திரை இடது கையிலும் ஞானமுத்திரை வலது கையிலும் போடுகின்றீர்கள். இதை போட்டவுடன் வலது கையை முதல் மடக்கி இடது கையை அதற்கு மேலே வைத்து அந்த 3 விரல்கள் நீட்டிய விரல்கள் மாத்திரம் முன்னிருந்து பார்ப்பவருக்கு தெரியக்கூடியதாக முத்திரையை உங்களுடைய கையின் பின்னால் மறைத்து விடுவீர்கள். அந்த நிலையை நீங்கள் கிரியா அன்னையின் படத்தில் எப்பவும் பார்க்கலாம். ஞாபகத்திற்கு அந்த தியானத்தில் இருக்கும்போது கை விரல்கள் எப்படி இருக்கும், கைகள் எப்படி இருக்கும் என்று. இதற்குரிய காரணத்தையும் இந்த வகுப்பில் சொல்லிவிடுவோம். அவருக்கு சொன்னதை இந்த சின்முத்ரா என்று சொல்வது இந்த 5 விரல்களுக்கும் சைவ சித்தாந்தத்திலும் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஆட்காட்டி விரல் கடவுளாகவும் பெருவிரல் கடவுளாகவும் ஆட்காட்டி விரல் ஆன்மாவாகவும் இருக்கின்றன. இந்த ஆட்காட்டி விரலை மடித்து பெருவிரலின் நடுவில் முட்டுவது சின்முத்திரை. மற்றைய 3 விரல்களும் ஆணவம், கண்மம், மாயை என்று நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படிக்கும் மும்மலங்கள். அதாவது இந்த கை 5 விரல்களும் தான் பதி, பசு, பாசம் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் சொல்கின்றன. கிரியா பாபாஜியின் தியான முத்திரை அதை வைத்து அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த 5 விரல்கள் தான் பதி, பசு, பாசம். பதி என்னும் கடவுள் பெருவிரலாகவும் பசு என்னும் ஆன்மா ஆட்காட்டி விரலாகவும் மற்றைய மூன்று விரல்கள் மூன்று மலங்களாகவும் இருக்கின்றன. ஆகவே இந்த ஆட்காட்டி விரலாகிய ஆன்மாவை நீங்கள் கடவுளிடத்தில் சரணடைவது என்பதுதான் அதை அந்த கை விரலை மடக்கி ஆட்காட்டி விரல் நடுவில் முட்டுவதற்குரிய விளக்கம் என்று யோகி ராமையா அவர்கள் படத்துடன் அதை செயல்முறையில் காட்டியிருக்கின்றார். அதை சின்முத்ரா என்று சொல்லுவோம். மற்றைய கையில் போடப்படும் ஞான முத்ரா பெருவிரலையும் ஆட்காட்டி விரல் நுனியையும் முட்டி கொண்டிருப்பது அது ஞானத்திற்குரிய முத்திரை. அப்போது யோகி ராமையா அவர்கள் பாபாஜி கூற்றுப்படி என்ன சொல்கின்றார் என்றால், சாதகர்கள் எல்லோரும் இந்த தியான முத்திரையை போட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சின்முத்ரா லீட் டு ஞான முத்ரா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அதற்குரிய தமிழாக்கம், சின்முத்திரையிலிருந்து ஞான முத்திரைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதாவது உங்களுடைய பயிற்சி மூலம் உங்களுடைய ஆன்மாவை இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் இந்த ரெண்டு முத்திரையினுடைய விளக்கம். ஆகவேதான் இந்த ரெண்டு முத்திரைகளையும் ரெண்டு கைகளில் போட்டு கைகளை மடக்கி அந்த தியானத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். ஆகவே புதிய வந்த அன்பர்களுக்கு இந்த விளக்கம் பதிவுக்கு வருகின்றது. நீங்கள் எப்பவும் கேட்கலாம். ஆகவே இந்த கேள்வியுடன் இந்த சத்சங்கத்தை நான் முடித்து பாபாஜிக்கு நன்றி சொல்லி, பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி, கார்த்திகேயன் ஐயா இறைவன் ஐயாவிடம் இருந்து கருத்துக்களை பெறுவதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் கேள்வி பதில் மிகவும் தெளிவான பதில்கள் கிடைக்கப் பெற்றது. அதில் முதலாவது சாகருடைய கேள்விக்கும் பின்வரும் தலையங்களில் மிகவும் தெளிவான விளக்கங்கள் தரப்பட்டது. அதாவது இறைவன் நமக்குள் இருக்கின்றார் என்று வைத்துக்கொண்டு அதற்குரிய விளக்கம். அடுத்து இறைவனின் சரணாகதி தான் பதில் என்றதை மன அளவில் உள்ளதை பற்றிய சிறந்த விளக்கம். இறுதியாக அன்பு தொண்டு பக்தி கருணாசதி, அது வந்து நாங்கள் எங்களை சரணாகதியை நோக்கி செல்ல எடுக்கக்கூடிய முயற்சி என்று சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அடுத்து கடமையை செய்தும் பயனில்லை என்ற கேள்விக்கு முக்கியமாக தெளிவான பதில் கிடைக்கப் பெற்றது. என்னவென்றால், கடமையை செய்யும் போது உண்மை நிலையில் செய்ய வேண்டும் என்பதே. நாங்கள் கடமைகளை செய்து முடித்தோம் என்ற அர்த்தத்தில் செய்யாமல் அதை நாங்கள் ஒரு உண்மை நிலையில் விசுவாசமாக பக்தி மூலம் செய்யும் போது அதற்குரிய இது கிடைக்கின்ற என்று விளக்கப்பட்டது. அடுத்து உமாபதி சிவாச்சாரியர் குரு பகற்குரு என்பதற்குரிய பொருளும் தெளிவாக, அதாவது பகற்குரு என்பது வெளிச்சம் என்பது எல்லாவற்றையும் பரம்பொருள்தான் செய்கின்றார் என்பதை உணர்வது பற்றி கருத்து என்பது தெளிவாக விளக்கப்பட்டது. இறுதியாக சாதாரண சுவாச பயிற்சி தியானத்தை மீண்டும் மீண்டும் சாதகருக்கு மிகவும் தெளிவாக ஒரு மீட்டல் கிடைக்கப் பெற்றது. இறுதியாக இன்றைய சற்சங்கம் சிறந்த மீட்டல் வகுப்பாகவும் பல கருத்துக்களை தெளிவாக சாதகர்கள் அறிவதற்கும் மிகவும் சிறந்ததாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா. பாபாஜியின் ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய சுருக்கம் கிடைத்தது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான ஒரு சத்சங்கம். அந்த சத்சங்கத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேள்வி, ஒரு மாணவர் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னுடைய கடமைகள் எல்லாம் கரெக்டா நான் செய்யறேன், இருந்தாலும் எனக்கு அதுல நிறைய துன்பங்களோ இல்ல இன்பங்களோ இல்ல அதுல ஒரு வெறுப்பு உணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ ஏதோ ஒண்ணு வரலாம். அது எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு இன்னொருத்தருக்கு வரப்போகுது, இல்லைன்னா இன்னொரு 10 மாசம்ட்டு வரப்போகுது. அது வினை தாக்கத்துல அது நடந்து கொண்டிருக்குது. நம்ம அதை சாதனா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது பாட்டுல அது நடக்கும், இது பாட்டுல இது நடக்கும், அதுக்குள்ள பலனும் அது கிடைக்கும். இதுக்குள்ள வினையை நம்ம அனுபவிக்கக்குள்ள இந்த அனுபவிக்கிறது தீரும். இது சைவ சித்தாந்தம் கணக்கு போட்டு கொடுத்த குறிப்பு. அதனால அதுக்காக மனம் துயல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு நல்ல பாதையை வகுத்து பாபாஜி நமக்கு கொடுத்திருக்காரு. அதுல சைவ சித்தாந்தத்தையும் ஒரு அச்சமும் இல்லாம நம்ம பாட்டுல அதுக்கு ஒரு பெரிய திறவுகோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவ சித்தாந்தத்துல தொண்டு, அந்த தொண்டை வந்து உண்மையா செய்யணும், அன்பு உண்மையா அதை செலுத்தணும், பக்தி அதை உண்மையா செலுத்தணும். அப்படி செலுத்தக்குள்ளதான் நமக்கு ஒரு நிறைவான ஆத்ம திருப்தி அதுல கிடைக்கும். கிடைக்கக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளே நம்மள அன்லஸ் பண்றோம், சில தாழ்வு மனப்பான்மையை நம்ம விளக்குவோம். அதே சமயத்துல நம்மள ஒருத்தவங்க திட்டிட்டு அப்புறம், ஏன்னா அங்க ஒரு கருத்து நமக்கு கிடைக்குது, நம்ம ஏதோ ஒரு வினை நம்ம அவர் மூலமா நமக்கு அந்த ஒரு சொல்லு வரணும்னு இருக்குன்ற ஒரு பொறுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் நமக்கு ஏற்படுது. அப்போ இதுக்கு முழுமையானது தொண்டுதான். இது என் அவர் கேட்ட கேள்வியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த தொண்டு மூலியமா, பக்தி மூலியமா, கருணாகதி மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு முடியுது. அந்த கொஞ்சம் கொஞ்சத்திலே அதுல உள்ள ஒரு பலன் நமக்கு கிடைக்குது. அதனால பயப்பட வேண்டியதில்லை, அதுக்காக அச்சப்பட வேண்டியதில்லை. நீங்க பாட்டுல சாதனா பண்ணுங்க, ஆனா அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை மட்டும் நல்லா உள்வாங்கி, இத மாதிரி அடிக்கடி நமக்கு பிரச்சனை வரக்குள்ள அதை கொண்டு வந்து அதை பார்த்து உங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஆட்படுங்க. ஓம் கிரிய பாபா ஜினமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபா ஜினமோ, ஓம் சிவாய நம. நன்றி பாபாஜிக்கு. அதை அற்புதமாக நான் நீங்கள் சொன்ன அந்த வினை பகுதியை அது பதிலாக கொடுக்கவில்லையே என்று அந்த பதில் முடிந்ததும் என்னுடைய மனம் யோசித்தது. பாபாஜியிடம் சரி இறுதியாக நான் அதையும் சொல்லிவிடுவோம் என்று மனதார வேண்டினேன். அது பாபாஜியாக பார்த்து நான் சொல்லாமலே உங்கள் மொழி மூலம் அதுக்கு வினைப்பயன்தான் ஒருவித காரணம், அதற்கு மேலான காரணம், அது எப்படியோ வந்து போகும் என்றதை நீங்கள் அழகாக அதை எடுத்து சொன்னீர்கள். இதுதான் பாபாஜியின் சத்சங்கத்தின் மகிமை. அது எந்த சாதகர்கள் மூலமாகவும் ஏதாவது விடுபட்டிருந்தால், ஏதாவது கருத்துக்கள் வர வேண்டும் என்றிருந்தால் அது வந்தே தீரும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது நாங்கள்